Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala rasulihil karim wa alihi wa sahbihi ajma'in. Faqad qala Allahu ta'ala fil Qur'anil Qadim wal Furqanil Majid, a'udhu billahi minash shaitanir rajim. قل أطيعوا الله والرسول فإن تولوا فإن الله لا يحب الكافرين ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லாம் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னல பெருமானார் முஹம்மது மஸ்ஸவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும், உலகில் வாழும் அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டமாக. பேரன்பு கொண்ட இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹு தாலா கோடான கோடி படைப்பினங்களுக்கு மத்தியில் மனித படைப்பை சிறப்பாக்கி வைத்து அந்த மனிதனுக்கு இந்த உலகிலே வாழுகின்ற வாழ்க்கை நெறியும் அல்லாஹு தாலா கற்றுத்தந்திருக்கிறான். முழுக்க முழுக்க இறைவனது கட்டளைகளுக்கு அடிபணிந்து கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அவன் செயல்படுத்தி சொன்ன விஷயங்களை செயல்படுத்தி வாழ வேண்டும். அவன் எவற்றையெல்லாம் தடுத்திருக்கின்றானோ அந்த விஷயங்களை விளக்கி இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக இறைவனுக்கு அடிபணிந்தவர்களாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் மனிதனை அல்லாஹ் படைத்தான். அந்த மனிதனுக்கு இறை தூதர்களின் மூலமாக அப்படிப்பட்ட நேர்வழியை காட்டி அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அவனுடைய சட்டதிட்டங்களை இந்த மனிதனுக்கு அல்லாஹு தஆலா வழங்கினான். மனிதர்களுடைய காலப்போக்கில் ஏற்படுகின்ற மாறுபாடுகளின் காரணத்தினால் இறைவனை மறுத்து அவனை நிராகரித்து வாழுகின்ற மக்களும் இருக்கிறார்கள், இறைவனுக்கு இணை வைக்குகின்ற மக்களும் இருக்கிறார்கள், இறைவன் விரும்புகின்ற வாழ்வை வாழுகின்ற முஸ்லிம்களும் அடிபணிந்து வாழுகின்ற மக்களும் இந்த உலகிலே வாழுகிறார்கள். அந்த முஸ்லிம்களுக்கென்று அல்லாஹு தஆலா ஒவ்வொரு காலத்திலும் அந்தந்த நபிமார்களின் மூலமாக பல்வேறுபட்ட வாழ்க்கை நெறிமுறைகளை அவர்களுக்கு அல்லாஹ் அர்ப்பணித்தான். இறுதியாக வந்த நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நாள் வரையிலும் நபியாக இருக்கிறார்கள். அவர்கள் எந்த வாழ்வு முறையை நமக்கு கற்றுத்தந்தார்களோ அந்த வாழ் முறைதான் இஸ்லாமிய வாழ் முறை. அதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய வாழ்க்கை நெறியும் கூட ரசூலுல்லாஹ் வந்த பிறகு ஏற்றுக்கொள்ளப்படாது. ரசூலுல்லாஹ்வுக்கு இறக்கி அருளப்பட்டிருக்கிற திருக்குர்ஆன் தான் இறுதி வேதம், இறுதி வரையிலும் செயல்படுத்தப்படுகின்ற வேதம். அதற்கு முன்னர் இறக்கப்பட்ட வேதங்கள் எல்லாம் அதை பின்பற்றினாலும் அது செல்லுபடியாகாது என்ற சட்டதிட்டங்களை அல்லாஹு தஆலா நமது வேதங்களின் மூலமும் திருத்தூதர்களின் மூலமும் உறுதிப்படுத்தியிருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைக்கு அடிபணிவதும் அவர்கள் சொல்லியபடி செயலாற்றுவதும் முழுக்க முழுக்க அவர்களுக்கு வழிபடுவதும் ஒவ்வொரு முஸ்லிமனும் கடமையாகும். சில நேரங்களில் சில காரியங்களை மட்டும் ஏற்றுக்கொண்டு மற்ற காரியங்களை புறக்கணித்து விடுவது இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கிற நைவஞ்சர்களின் செயலாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாழ்ந்த முனாஃபிக்கீன்கள் எது தங்களுக்கு சாதகமாக இருக்கிறதோ அதை எடுத்துக்கொள்வார்கள். எது தங்களுக்கு பாதகமாக இருக்கிறதோ அதை விட்டு விலகி விடுவார்கள். அப்படி நடப்பது இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கிற முனாஃபிக்கீன்களின் நடைமுறை. முஸ்லிம்கள் ஒருபோதும் அப்படி பின்பற்றிவிடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழிமுறையை, அவர்கள் காட்டித்தந்த வாழ்க்கை முறையை மன திருப்தியுடன் மகிழ்ச்சியோடு தங்களது வாழ்விலே செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற இறை உத்தரவாகும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், குல் அத்தியுல்லாஹ வர் ரசூல, நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹுக்கு வழிபடுங்கள், வர் ரசூல் அல்லாஹுடைய ரசூலுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். பயின் தவல் லவ், அவ்வாறு நீங்கள் கட்டுப்படாமல் புறக்கணித்து விட்டால், ஃபைன் அல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன், அப்படிப்பட்ட காஃபிர்களை நிராகரிப்பவர்களை அல்லாஹு தஆலா ஒருபோதும் நேசிக்க மாட்டான் என்று சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நமக்கு சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்வது மட்டும் குஃபர் அல்ல, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளைக்கு மாறு செய்வது குஃபர் ஆகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய ஏவியபடி நடக்காமல் தாந்தோண்டித்தனமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்துக்களுக்கும் அவருடைய வழிமுறைகளுக்கும் ஏதாகிலும் ஒரு உள்ளர்த்தம் ஏற்படுத்தி கொண்டு அவைகளை பின்பற்றாமல் நடப்பது என்பது குஃபரிலே கொண்டு போய் சேர்த்துவிடும். இன்றைக்கு கூட இஸ்லாமியர்களிலே உள்ள பல இயக்கங்கள், பல பிரிவுகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களை மறுக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சில கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு மற்றவர்களை புறக்கணிக்கிறார்கள். திருக்குறானுக்கும் ஹதீஸுக்கும் வேறுபாட்டை ஏற்படுத்துகிறார்கள். வேறுபாடு என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் குர்ஆன் வசனங்களாக எதை சொன்னார்களோ அதை மட்டும்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கள் சுன்னத்தாக எதை சொன்னார்களோ அதை நாம் செயல்படுத்த வேண்டியதில்லை என்று சொல்லி மக்களை முர்த்தத்துகளாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தில் இருந்து, அந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இது நரகத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும். அல்லாஹ் வேறொரு வசனத்திலே சொல்லுவான், சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இப்படி சொல்வார்கள், ஆமன்னா பில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம், வபிர் ரசூலி, ரசூலையும் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம், பாத்தாவினா, அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் நாங்கள் வழிபட்டு நடக்கிறோம் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் சொல்லிக்காட்டுகிறான், அப்படி சொல்லுவார்கள். சும்மைய தவல்லா ஃபரீக்கும் மின்ஹும் மின்பாதி தாலிக்க, அதற்கு பிறகு அவர்களிலிருந்து ஒரு பிரிவினர் என்ன கருத்தை சொல்கிறார்களோ அதிலிருந்து புறக்கணித்து அதிலிருந்து விடுபட்டு வாழுவார்கள். வமா உலாய்க பில் முமினீன், அவர்கள் ஒருபோது மூமின்களாக ஆக முடியாது. நாங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய ரசூலை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன காரணத்திற்காகத்தான் இதை சொன்னார்கள், அதனால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை, பின்பற்ற வேண்டியதில்லை, ரசூலுல்லாஹ் இந்த விஷயத்திற்காகத்தான் இதை சொன்னார்கள், அது அவர்களுக்குரியது நமக்குரியதல்ல என்று சொல்லி யார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியை புறக்கணித்து வாழ்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் மூமின்களாக ஆக முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பார்ப்பதற்கு மூமின்களைப் போன்று இருப்பார்கள், மூமின்களுடைய உடையை அணிவார்கள், மூமின்களைப் போன்று சிகை அலங்காரம் செய்து கொள்வார்கள், மற்ற மூமின்களும் கூட பார்த்து அதிசயக்கூடிய அளவுக்கு தாடியை பெரிதாக வைத்திருப்பார்கள், நீண்ட நீண்ட அங்கிகளை அணிந்திருப்பார்கள், ஆனால் அவர்கள் மூமின்களாக ஆக முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஒரு மனிதனுடைய ஈமான் அவனுடைய தோற்றத்தை வைத்து முடிவு செய்யப்படுவதல்ல, ஒரு மூமினுடைய இஸ்லாம் அவனுடைய தோற்றத்தை வைத்து முடிவு செய்யப்படுவதல்ல, அவனுடைய செயல்பாட்டை வைத்தும் அவனுடைய நம்பிக்கையை வைத்தும் தான். என்ன நிலையிலே அவன் இருக்கிறான் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவையில சஹாபாக்கள் எந்த ஒரு சிறிய கருத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு மாறுதலாக சொன்னாலும் கூட சஹாபி என்று கூட அல்லாஹ் பார்க்கவில்லை. அல்லாஹ் உடனடியாக கண்டிப்போடு வசனங்கள் இறக்கி வைத்திருப்பதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொந்தமான ஒரு தோட்டம் இருந்தது. அவர்கள் தோட்டத்திற்கு அடுத்து ஒரு அன்சாரி சஹாபியினுடைய தோட்டம் இருந்தது. அந்த நேரத்தில் வாய்க்காலிலிருந்து வருகின்ற தண்ணீர் ஜுபைர் அல்லாஹ்வுடைய தோட்டத்தை கடந்துதான் அன்சாரியுடைய தோட்டத்திற்கு போக வேண்டும். இந்த நிலையில ஜுபைர் அல்லாஹ் தஆலாவுக்கும் அந்த அன்சாரி சஹாபிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. எப்போதுமே நீங்கள் உங்களது தோட்டத்தில் தண்ணீரை விட்டு விட்டுத்தான் எனக்கு அனுப்புகிறீர்கள், எனக்கு நேரடியாக அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அவர் வாதிட்டுக் கொண்டிருந்தார். இரண்டு பேர்களுக்கும் பிரச்சனை. இந்த பிரச்சனை ரசூலுல்லாஹி இடத்திலே கொண்டு வரப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பளித்தார்கள், சுபைரே, அந்த வரப்பிலே வருகின்ற தண்ணீர் முதலே உன்னுடைய நிலம் முதலே இருக்கின்ற காரணத்தினால் உன்னுடைய நிலத்திற்கு நீர் பாய்ச்சி விட்டு அந்த அன்சாரி சஹாபியினுடைய நிலத்திற்கும் மற்ற நீரை நீ அனுப்பிக்கொள் என்பதாக தீர்ப்பளித்தார்கள். இப்படி தீர்ப்பளித்த போது அந்த அன்சாரி சஹாபி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார், யார் ரசூலுல்லாஹ், ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் உங்களது அத்தை மாமியினுடைய மகன் என்ற காரணத்தினால் அவருக்கு சாதகமாக தீர்ப்பளித்து விட்டீர்களோ அப்படின்னு சொல்லிட்டார். அல்லாஹ்வுடைய ரசூல் தீர்ப்பளிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு கருத்தை சொல்கிறார்கள், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அங்கே அவர் உள்நோக்கம் கற்பித்தார், நீங்கள் உங்களது சொந்தக்காரர் என்ற காரணத்தினால் அவருக்கு சாதகமாக தீர்ப்பளித்து விட்டீர்கள் என்று சொன்னபோது அல்லாஹ் எவ்வளவு கடுமையான வார்த்தையை திருக்குறான் வசனத்தின் மூலமாக இறக்குகிறான் பாருங்கள். அப்படி சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சிவந்து விட்டது, கோபம் ஏற்பட்டு விட்டது. அங்கே வைத்து ஜுபைர் அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், ஜுபைரே, சட்டம் என்னவென்று சொன்னால் உங்களது நிலத்திற்கு நீரை முழுமையாக பாய்ச்சி விட்டு உங்களுக்கு தேவையான தண்ணீரை நீங்கள் தேக்கி வைத்துக் கொண்டு அதற்கு பிறகு மிச்சம் இருக்கிற தண்ணீரை மட்டும் அவருக்கு கொடுங்கள் என்று சொன்னார்கள். இரண்டாவது தீர்ப்பாக முதலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு பேர்களுக்கும் சமாதானம் ஏற்படுத்தி வைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே உங்களது நிலத்திற்கு தேவையான தண்ணீரை எடுத்துவிட்டு அவருக்கு அனுப்பிவிடுங்கள் என்று சொன்னார்கள். அவர் இப்படி உள்நோக்கம் கற்பித்த போது நீங்கள் உங்களுக்கு தேவையான நீரை எடுத்துக்கொண்டு மிச்சம் இருக்கிற நீரை கொடுங்கள், இதுதான் சட்டம் என்று சொன்னார்கள். அப்போதுதான் அந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான், பலா வரப்பிக்க, விஷயம் அப்படி அல்ல, உமது இறைவனின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்கிறான். பலா வரப்பிக்க, அல்லாஹ் மீது சத்தியமாக, உமது இறைவனின் மீது சத்தியமாக, லாயு மினூன், ஈமான் கொண்டவர்களாக ஆக முடியாது, மூமின்களாக ஆக முடியாது, ஒரு விஷயம், ஒரு விவாதம், அதாவது ஒரு வழக்கு என்று உங்களிடத்திலே வந்த பிறகு உங்களை அவர்கள் நீதிபதியாக தீர்ப்பளிப்பதற்கு என்று நியமித்த பின்னால் சும்மலா தஜிது அன்புசவும் ஹரஜன் மிம்மா கலைத்த, நீங்கள் எந்த தீர்ப்பை அவர்களுக்கு சொன்னீர்களோ அந்த தீர்ப்பின் மீது அவர்கள் மனதிலே ஒரு நெருடல் ஏற்படுமானால், மனதில் ஒரு வேதனை ஏற்படுமானால், ரசூலுல்லாஹ் நமக்கு பாதகமாக தீர்ப்பளித்து விட்டார்களே அப்படிங்கிற ஒரு வேதனையோ ஒரு நெருடலோ ஏற்படுமானால் அவர்கள் ஒருபோது மூமினாக முடியாது. இசல்லிமோ தஸ்லீமா, நீங்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை அவர்கள் மன திருப்தியோடு மனப்பொருத்தத்தோடு ஏற்றுக்கொண்டு அதற்கு வழிபட வேண்டும், அவ்வாறு இல்லாதவர்கள் ஒருபோது மூமினாக ஆக முடியாது என்று அல்லாஹ் தஆலா தன்னின் மீது சத்தியம் செய்து சொல்கிறான். நம்ம இன்னைக்கு எத்தனை தீர்ப்புக்கு மாறு செய்து கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்தை சொல்கிறார் என்று சொன்னால் அந்த கருத்திற்கு எதிராக பகிரங்கமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்ம என்று சொன்னால நாம் தொழுகையாளி சில நேரங்களிலே தொழுகக்கூடியவர்கள் கூட அன்னைக்கு ஒரு நபரிடத்திலே ஒரு கட்டத்திலே வரதட்சணையை பற்றி பேசப்பட்டது. குர்ஆன் ஹதீஸுடைய விஷயங்களை சொல்லி இஸ்லாத்திலே திருமணம் முடிக்கின்ற முறை இதுதான், இது இஸ்லாத்திலே இல்லாத ஒரு செயல் வரதட்சை என்பது, அதை செய்யக்கூடாது, அதை விட்டுவிட வேண்டும் என்று சொன்ன போது அஞ்சு நேரம் தொழுகிறவர் தான், ஓதி படித்தவர் தான், அவர் வந்து சொல்றாரு, நீங்க சொல்ற கருத்தெல்லாம் இப்போதுக்கு எடுபடாது, உங்களுடைய கருத்தெல்லாம் இப்போது பொருந்தாது, நான் சொல்லவில்லை, குர்ஆன் சொல்லுகிறது, இஸ்லாம் சொல்லுகிறது, அது பொருந்தாது என்று சொன்னால் அப்படி இஸ்லாத்திலே இருப்பதற்கு என்னதான் அர்த்தம்? இப்படி எத்தனை எத்தனையோ விஷயங்களை சுயநலத்திற்காக வேண்டி நாம் பின்பற்றி போகிறோம், அது குர்ஆன் ஹதீஸிற்கு மாறுபட்டு இருக்கிறது என்று நாம் யோசிப்பதில்லை. ஆனால் சஹாபாக்களிடத்தில் மனதிலே குறை ஏற்பட்டாலும் கூட ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறைகளிலே அவர்கள் சொல்லுகின்ற கருத்திலே அவர்கள் சொல்லுகின்ற உத்தரவிலே லேசாக ஒரு நெருடல் ஏற்பட்டாலும் கூட அவர் மூமினாக ஆக முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால் எவ்வளவு தூரம் ஈமான் இதை பாதிக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா விஷயத்திலும் சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயத்தை சொல்வதற்கும் அவர் அதை கட்டுப்படுவதற்கும் கடமைப்பட்டவர் ஆவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வளர்ப்பு மகனாக இருந்த ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு திருக்குர்ஆனிலே அல்லாஹு தஆலா 500,000 மேற்பட்ட சஹாபாக்கள் இருந்து கூட யாருடைய பெயரையும் குர்ஆனிலே சொல்லவில்லை. ஸைத் ரலியல்லாஹு பெயரை மட்டும்தான் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆனிலே பெயர் சொல்லப்பட்ட ஒரே சஹாபி ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மட்டும்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணம் முடிப்பதற்காக வேண்டி அவர்களது மாமி மகள் ஜெயினப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே பெண் கேட்கும்படி அனுப்பி வைத்தார்கள். ஜெயினப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய மாமி சொந்த மாமி மகள் அவரே பெண் கேட்டு வரும்படி ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வைத்தார்கள். ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போனார்கள். அங்கே அவருடைய சகோதரர் அப்துல்லா பின் ஜஹஷ் ரலியல்லாஹு இடத்திலே போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை அனுப்பி வைத்தார்கள், உங்களது சகோதரி ஜெயினபை எனக்கு திருமணம் முடிப்பதற்காக வேண்டி பெண் கேட்டு வரும்படி என்னை அனுப்பி வைத்தார்கள் அப்படின்னு செய்தியை அவர் போய் சொன்னார். உடனே அப்துல்லா பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் மனதில் ஒரு விதமான வெறுப்பு உண்டானது. ஏன்னா ஜெயினப் ரலியல்லாஹு அன்ஹு குரைஷி வம்சத்தைச் சார்ந்தவர்கள், உயர் குலத்தைச் சார்ந்தவர்கள், அது மட்டுமல்ல நல்ல அழகு மிக்கவர்கள், நல்ல குணம் மிக்கவர்கள். அப்படிப்பட்ட பெண்ணுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமையாக கொடுக்கப்பட்டிருக்கிற செய்தி அடிமையாக வந்தவர்கள், ஒரு அடிமைக்கு தன்னுடைய சகோதரியை கேட்டு அனுப்பும்படி செல்லலாம் சொல்லி இருக்கிறார்களே அப்படின்னு மனதில் ஒரு சின்ன நெருடல் ஏற்பட்டது. பெண் தருகிறேன் என்று சொல்லவில்லை, நீங்க போங்க நான் ரசூலுல்லாஹி இடத்துல வந்து பேசிக்கிறேன் அனுப்பி விட்டார். ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஏமாற்றத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கொண்டிருக்கிறார்கள். உடனே உள்ளே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஜெயினப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய சகோதரரை அழைத்து சொன்னார்கள், என்ன காரியம் செய்து விட்டீர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரை என்னை பெண் கேட்கும்படி அனுப்பினால் அது யாராக இருந்தாலும் சரி தருகிறேன் என்றாலவா நீங்கள் சொல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எண்ணத்திற்கு மாற்றமாக, அவர்களது விருப்பத்திற்கு மாற்றமாக நீங்கள் ஏன் அந்த வார்த்தையை சொல்லாமல் வெறுமனே அவரை திருப்பி அனுப்பினீர்கள்? போங்கள், வேகமாக செல்லுங்கள், அவர் ரசூலுல்லாஹி அவர்களிடத்திலே சென்று சேருவதற்குள்ளாக நான் பெண் தருகிறேன் என்று சொல்லி அவரை அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வைத்திருந்த அந்த அன்பை பார்க்க வேண்டும், அவர்களுக்கு கட்டுப்படுகின்ற சுபாவத்தை பார்க்க வேண்டும். உடனே ஸைனப் ரலியல்லாஹு சகோதரர் அப்துல்லா ரலியல்லாஹு வேகமாக ரசூலுல்லாவிடத்திலே வருகிறார். அதற்குள்ளாக ஸைத் ரலியல்லாஹு ரசூலுல்லாவிடத்திலே இந்த செய்தியை சொல்லிவிட்டார்கள். இந்த செய்தியை சொன்ன உடனேயே அப்துல்லா பின் ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அங்கு வந்து சேர்கிறார்கள். சேர்ந்த போது அல்லாஹ் உடனடியாக இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறான், வமா கான லி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன். அல்லாஹு தஆலாவும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும்படி உங்களிடத்திலே சொன்னால் அதற்கு கட்டுப்படாமல் தங்களது மனம் சொல்லுகின்ற போக்கில ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு கட்டுப்படாமல் யாராகிலும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்களானால் அவர்கள் மூமினாக ஆணாக இருந்தாலும் சரி மூமினாக பெண்ணாக இருந்தாலும் சரி அது அவர்களுக்கு தகுதி கிடையாது. மூமினாக இருப்பதற்கு தகுதி கிடையாது. ரசூலுல்லாஹ் ஒரு காரியத்தை சொல்லி அனுப்பி அதற்கு மாற்றமான ஒரு சிந்தனையில யாராவது பேசணும்னு கூட தேவையில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்திற்கு விருப்பத்திற்கு மாற்றமாக ஒரு சிந்தனை ஏற்பட்டாலும் கூட, அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் ஏற்பட்டாலும் கூட அவர்களுக்கு இது வந்து அனுமதி இல்லை, அப்படி அவர் மூமினாக இருப்பதற்கு தகுதி இல்லை. வமை யாசில்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மாறு செய்கிறார்களோ அவர் அப்பட்டமான வழிகேட்டிலே இருக்கிறார் என்று அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கி வைத்தான். சஹாபி என்றெல்லாம் பார்க்கவில்லை, யாராக இருந்தாலும் சரி ரசூலுல்லாஹ்வுடைய கருத்துக்கு மாற்றமான கருத்தை எடுப்பதற்கு அவர்களுக்கு உரிமை கிடையாது, அவர்களுக்கு அந்த அளவுக்கு சலுகை கிடையாது என்று அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கி வைக்கிறான் என்று சொன்னால் நம்மெல்லாம் எந்த நிலையில இருப்போம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கியாமத் நாளிலே பெருமானார் சல்லாசனுடைய முன்னால் எந்த நிலையிலே நாம் இருப்போம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்திலும் சரி, அவர்களது வாழ்க்கைக்கு பிறகும் சரி, சஹாபாக்கள் எப்படிப்பட்ட சுபாவத்தை வைத்திருந்தார்கள். இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாள் ஜுமாத்துலைக்கா வேண்டி வேக வேகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பா பிரசங்கம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். பிரசங்கம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக கூட்டம் பள்ளியிலே வந்துவிடும், அதற்கு பிறகு வர்றது ரொம்ப அபூர்வம். ஆனா பிரசங்கத்துக்கு வர்றதுதான் ரொம்ப அபூர்வம். நம்ம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அப்படி ஒரு நிலை இருந்தது, எல்லாருமே நேரமாக வந்து இடம் பிடித்து விடுவார்கள் ஜுமாவுடைய தினத்தில். இன்றைக்கு கூட பார்க்கலாம், நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகணும், ஹஜ்ஜினுடைய காலங்கள் மட்டுமல்ல எல்லா காலத்திலும் ஜுமாத்துலைக்கா வேண்டி காலையில் 8 மணி 7:30 மணிக்கெல்லாம் அங்க பள்ளிக்குள்ள வந்து விடுவார்கள். அவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி வந்துருவாங்க. நம்ம 6:30 12:30 மணிக்கு பாங்கு சொன்ன பிறகு இன்னும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு கடையை பூட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து குளிச்சு ரெடி ஆகி டைம் இருக்கு, ஒன்று 5 நிமிஷம் இருக்குது. அசிரத்தை இப்பதான் 12, இப்பதான் 1:25 ஆகுது, 1:30 தான் பயான் முடிப்பார். அப்ப போலாம், 1:30 பயான் முடிச்ச பிறகு 5 நிமிஷம் தொழுகைக்கு கொடுத்த பிறகு குத்பா ஓதி கொண்டிருக்கிற போது வருகின்றவர்கள் இருக்கிறார்கள், குத்பா முடியும் போது வேகமா வர்றவங்க இருக்கிறாங்க. குத்துபாவும் தொழுகையிலே கட்டுப்பட்டது. மற்ற நேரங்களில் 2 ரக்காத்து தொழுகிறோம், 4 ரக்காத்து லோடு தொழுகிறோம். ஜும்மா தினத்தில் 2 ரக்காத்து தான் தொழுகிறோம், மற்ற 2 ரக்காத்துக்கு ஈடு அந்த குத்துபா தான். அந்த குத்துபா கேட்கலன்னு சொன்னா அந்த 2 ரக்காத்து போயிடுச்சா, குறை ஏற்பட்டு விட்டதா? அந்த குத்துபாவுடைய மதிப்பே தெரியறதில்லை. நேற்றைய தினமும் கூட தொழுக முடிஞ்சவரை சில பேர் கிளம்புறாங்க, குத்துபாவை கேட்கணும்னு அவசியம் இல்லை, தொழுக முடிஞ்சுதா இறங்குறாங்க மேலந்து, தொழுகுதான் முடிஞ்சிருச்ச. அந்த கொஞ்ச நேரம் பள்ளிவாசல் இருக்கிறதுக்கு நமக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது. கடைசி நேரத்தில் வர்றது, முதல் ஆளை வெளியே போறது. ஒரு துவா எத்தனை ஜுமாத்தை சேர்ந்திருக்கிறோம், எவ்வளவு பேர் ஜனங்க முஸ்லிமானவங்க சேர்ந்திருக்கிறோம், அந்த துவாவில் பங்கு கொள்ளணும்னு என்ன இல்லை, வரிசையா மட மட மடன்னு இறங்குறது. துவா ஓதுறதுக்கு முன்னாடியே பாதி பேர் வெளியே போயிடுறது. இதெல்லாம் என்ன, என்ன நம்முடைய நிலை என்ன இருக்கிறது சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள், ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். யாரோ இடையில எந்திரிச்சாங்க போல இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஜ்லிஸ் உட்காருங்கன்னு சொன்னாங்க. இஜ்லிஸ்ன்னு வார்த்தை கேட்ட உடனே இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிக்குள்ள வரவே இல்லை, அந்த வாசல்கிட்ட தான் வந்திருக்காங்க, அங்கேயே உட்கார்ந்துட்டாங்க. ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் இதை பார்க்கிறார்கள், என்ன இப்னு மசூத், அப்துல்லா இப்னு மசூத், என்ன அங்க உட்கார்ந்துட்டீங்க என்று கேட்டபோது அங்கிருந்து அவர்கள் பதில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் இஜ்லிஸ் என்று சொல்லுகின்ற வார்த்தையை நான் கேட்டேன், அங்க உட்கார்ந்துட்டேன். எங்க எந்த நிலையில வச்சு கேட்டாங்களோ அங்க கட்டுப்பட்டாங்க. அப்படித்தான் வாழ்ந்தார்கள் சஹாபாக்கள். ஹிஜ்ரி 8 ஆம் ஆண்டு மொத்தா என்கின்ற ஒரு யுத்தம், மிகப்பெரும் யுத்தம், வரலாற்று சிறப்பு மிக்க யுத்தம். அன்றைய காலத்திலே மிகப்பெரிய வல்லரசாக திகழ்ந்த ரோமாபுரியோடு போர் செய்வதற்காக வேண்டி தயார் நிலை. அந்த போருக்குரிய காரணமே ஒரு சின்ன காரணம் தான், ஆனால் அந்த அது பெரிய காரணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய அழைப்பை எல்லா அரசர்களுக்கும் அனுப்பி வைத்தார்கள். அதில் ஹாரிஸ் இப்னு உமைர் என்று சொல்கிற ஒரு சஹாபியிடத்தில் ஒரு கடிதத்தை கொடுத்து ரோமாபுரிக்கு அனுப்பி வைத்தார்கள். அங்க போகிற போது போகிற வழியிலே இந்த மகாணங்களிலே முதலமைச்சர்களை போல கவர்னர்கள் இருப்பார்கள். அந்த தலைமை இடத்திலே போய் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் பல மகாணங்களை கடந்து போக வேண்டும். டெல்லியில் இருக்கிற அரசாங்கத்தை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் இடையில தமிழகம் கேரளா போன்ற நாடுகளை கடந்து செல்ல வேண்டும். அதுபோன்று ஒரு மகாண கவர்னர் அவரை இந்த சஹாபியை அழைத்து சிறைபிடித்து அவர் இன்ன காரணமாகத்தான் வந்திருக்கிறேன் என்று தெரிஞ்ச உடனே அவரை கொலை செய்து விட்டார். ஒரு கொலை செய்த உடனேயே ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கடுமையான வேதனை ஏற்பட்டது. சஹாபாக்களை ஒன்று திரட்டினார்கள். வரலாற்றிலேயே முதல் முதலாக 3000 பேர்களை கொண்ட முதல் படை மோத்தாவுக்கு போன படைதான். மோத்தாவுக்கு புறப்படுகிற போது மூன்று தளபதிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமித்தார்கள். எப்படி சொன்னார்கள் தெரியுமா? உங்களது இந்த பதவிக்கு நான் ஜைது பின் ஹாரிசாவை தளபதியாக நியமிக்கிறேன். அவர் போர்க்களத்திலே இறந்து போய்விட்டால் அடுத்த தளபதியாக ஜாஃபர் பின் அபு தாலிப் அவர்களை நான் நியமிக்கிறேன். அவரும் இறந்து ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் மூன்றாவது தளபதியாக அப்துல்லா பின் ரவாஹாவை நான் நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சலதாலில் சொல்றாங்க. வெளியில அந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பேசுகின்ற பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிற நொமான் என்கின்ற ஒரு யூதர் வெளியில நின்று கொண்டிருக்கிறார். இந்த செய்தி கேட்டுடனே அவர் சொன்னார், முகம்மது மூன்று பேர்களையும் அவர் இறந்து விட்டால், அவர் ஷஹீதாகி விட்டால் என்று சொன்னால் ஷஹீதாவது நிச்சயம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்ன பிறகு அங்கே மாற்று நிலை ஏற்படாது. பெருமானார் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அதுதான் நடக்கும். இவர்கள் எங்கே திரும்ப போகிறார்கள் அப்படின்னு அவர் சொன்னார். ஜெயித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தளபதியாக கொடியேந்தி செல்கிறார்கள். அங்க போய் பார்த்தா 3000 பேர் இவங்க, ஆனால் ரோமானியர்கள் 200,000 பேர், கிட்டத்தட்ட 70 மடங்கு அதிகம். பத்ர் யுத்தத்திலாவது 3 மடங்கு தான் அதிகம், இங்க 70 மடங்கு அதிகம். 70 மடங்கை பார்த்து 200,000 பேர்கள் திரண்டிருக்கிறார் என்ற செய்தி தெரிஞ்ச உடனேயே சஹாபாக்களுக்குள்ள ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படுகிறது. அவர்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள்? ஒரு ஆலோசனை கூட்டம். அந்த ஆலோசனை கூட்டத்திலே பேசிக்கொள்கிறார்கள், ரசூலுல்லாவுக்கு தகவல் அனுப்புங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகளுடைய படையினுடைய பலம் என்ன என்று தெரியாமல் அனுப்பிவிட்டார்கள் போல் இருக்கிறது. இப்போ தகவல் அனுப்பினால் அவர்கள் துணைப்படையை அனுப்புவார்கள், நமக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் என்று சொன்ன போது அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், என்ன பேசுகிறீர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? மூன்று தளபதிகளும் கொல்லப்படுவார்கள், அதற்கு பிறகு படை வீரர்களாக சேர்ந்து ஒருவரை நீங்கள் தளபதியாக தேர்வு செய்து கொள்ளுங்கள், அவரின் மூலம் அல்லாஹ்வுத்தால வெற்றியை தருவார் என்று சொன்னார்கள். போர் ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே போருடைய நிலையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி வரை உள்ள விஷயங்களை சொல்லிவிட்டார்கள். அப்படி இருக்கிற போது இந்த படையினுடைய பலமா ரசூலுல்லாஹுக்கு தெரியாது, என்ன விஷயத்தை நீங்கள் பேசிவிட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு அப்துல்லா பின் ரவாஹா சொன்னார்கள், நாம் வந்து எண்ணிக்கையை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, எண்ணிக்கையை பார்த்து நாம் போர் செய்வதில்லை, அதுபோல நம்முடைய படைபலத்தை வைத்தோ நம்முடைய ஆயுதங்களை வைத்து நம்பியோ நாம் போருக்கு வரவில்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற கட்டளைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ரசூலுல்லாஹ் போய் 200,000 பேர்ல 10,000 பேர்ல போய் மோதுங்க என்று சொன்னாலும் நம்முடைய கடமை அவர்களுக்கு கட்டுப்படுவதானே தவிர நாம் இங்கு ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போருக்காக அனுப்பிவிட்டார்கள், அவர்களோடு போர் செய்து வெற்றியோடு திரும்பிவார்கள் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த இடத்துல நாம நம்முடைய கடமை ரசூலுல்லாஹ்வுக்கு முழுக்க கட்டுப்படுவதானே தவிர வேறு கருத்து இங்கு இடமில்லை என்று சொன்ன போறதுதான் அத்தனை சஹாபாக்களும் எதிரிகளோடு மோதுகிறார்கள். 2 நாட்கள் போர் நடைபெறுகிறது. அந்த 2 நாட்களில் 3 தளபதிகளும் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ஜெயித் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அவர்கள் பல பேர்களுடைய தலையை அப்படியே கொய்து வந்து கொண்டு இரணை கொய்து போன்று கொய்து பல நூற்றுக்கணக்கான தலைகள் கீழே உழுந்த பிறகு அவர்கள் ஷஹீதானார்கள். ஜாஃபர் தையார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த தம்பி, அபு தாலிபுடைய மகன், சொந்த தம்பின ஸ்ரீதந்தையினுடைய மகன், அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய சகோதரர், ரெண்டு கையுமே வெட்டப்பட்டார். வலது கை வெட்டப்பட்டது, கொடியை இடது கையில் ஏந்தினார், இடது கையும் வெட்டப்பட்டது, மார்பிலே சுமந்தார். அதற்கு பிறகு அவர்கள் கழுத்து துண்டிக்கப்பட்டு அவர்கள் கீழே விழுந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜாஃபருக்கு அவருடைய கையை போரிலே இழந்த காரணத்தினால் சுவனத்திலே அவருக்கு 2 ரக்கைகள் வழங்கப்படும், அதை கொண்டு அவர் சுவனம் முழுவதும் பறந்தே திரிவார் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காமாத்தான் பறக்கும் ஜாஃபர் என்று சொல்லுகிற ஜாஃபர் தையார் என்ற பெயர் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு அப்துல்லா பின் ரவாஹா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அப்துல்லா பின் ரவாஹா கீழே சாய்ந்த போது ஒரு சஹாபி அந்த கொடியை தூக்கி பிடித்து உடனடியாக நீங்கள் உங்களில் ஒருவரை தேர்வு செய்யுங்கள் என்று சொன்ன போது சைதுனா ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அவர் இஸ்லாத்திலே வந்து 3 மாதங்கள் தான் ஆயிருக்கின்றன, 3 மாதங்களிலே எந்த அளவுக்கு அவர்களிடத்திலே அந்த உணர்வு ஏற்பட்டிருக்கிறது பாருங்கள். கொடியை ஏந்தி பிடித்தார்கள், அன்று முழுவதும் போர் செய்தார்கள். இரவு நேரம் வளர்ந்தவுடனே போர் ஓய்ந்தது. மறுநாள் காலையில தன்னுடைய படையை மாற்றி அமைத்தார்கள். பின்னால் உள்ளவர்களை முன்னால் வர சொன்னார்கள். வலதுபுறத்தில் உள்ளவர்கள் இடதுபுறமாகவும் இடதுபுறத்தில் உள்ளவர்களை வலதுபுறமாகவும் மாற்றி அமைத்தார்கள். இதை பார்த்த உடனேயே எதிரிகள் என்ன இன்றைக்கு புதிதான ஆளுகளாக இருக்கிறார்களே, ஓ துணைப்படை வந்திருக்கிறது போல் இருக்கிறது என்ற கலக்கம் அவர்களுக்கு ஏற்பட்டது. அந்த நேரத்தில் முஸ்லிம்கள் கொஞ்சம் பின்வாங்க சொன்னார்கள். பின்வாங்குவதை போன்று நீங்கள் பாவனை செய்யுங்கள் என்று காலித் பின் வலித் அவர்கள் சொன்னார்கள். கொஞ்சம் பின்வாங்குவதை போல பாவனை செய்தார்கள். உடனே எதிரிகளுடைய பயம் இன்னும் இரண்டு மடங்காக ஆகியது. நம்மை அவர்கள் இழுக்கிறார்கள், நம்மை வந்து அவர்கள் தோற்கடித்து வருவார்கள் போல் இருக்கிறது, இது ஒரு சூழ்ச்சியில் இருப்பார்கள் போல் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் ஓட ஆரம்பித்தார்கள். ஓட ஓட விரட்டி தோக்கடித்தார்கள் ரோமானியர்களை. சூழ்ந்தா இஸ்லாசன்கள் என்ன சொன்னார்களோ அதுதான் அங்கு நடந்தது. 2 லட்சம் பேர்களை 3000 பேர்கள் சென்று தோக்கடிப்பது என்று சொன்னால் அது சாத்தியமான விஷயமா? பெருமானார் சுல்லாசமளுக்கு கட்டுப்படுகிற அந்த சுபாமந்த் சகாபாக்கடத்தில் இருந்த காரணத்தினால் அந்த போரிலே வெற்றி கிடைத்தது. எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது என்று சொன்னால், அதற்கு பிறகு அந்த போர் நடந்த பிறகு சுற்றி இருக்கிற மதீனாவிலும் மக்காவிலும் சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு விட்ட கோத்திரத்தார்களுக்கு முஸ்லிம்கள் மீது அச்சம் உண்டானது. ரோமானிகளிடத்திலே சென்று அவர்களை தோற்கடித்து விட்டு வந்தவர்கள் சாதாரணமான ஆட்கள் அல்ல என்ற பயம் உண்டானது. அதற்கு பிறகு கூட்டம் கூட்டமாக ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து சரணடைந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், அப்படிப்பட்ட சுபாவம் மூமின்களுக்கு இருக்க வேண்டும். பெருமானார் அந்த மூணு பேருக்கும் தெரியாதா போனா திரும்ப வரமாட்டோம்னு, எத்தனை சகாபாக்களுக்கும் தெரியாதா நாம் போனா திரும்ப வரமாட்டோம் என்று. ஆனால் அவ்வளவு பெரிய ஒரு போர் நடந்தும் கூட சகாபாக்கு இல்லை, வெறும் 12 பேர்கள் தான் அங்கே ஷஹீதானார்கள். மற்றவங்களை பத்திரமா திரும்பினாங்க. காரணம், பெருமானார் சுலாமர்களுக்கு கட்டுப்படுகிற அந்த தன்மை அவர்களை மிகப்பெரிய உச்சத்திற்கு கொண்டு போனது. இன்னைக்கு நாமெல்லாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று பார்க்க நம்புகிற சகோதரர்களே, நேற்று மினாவில மிக துயர சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது. நீங்கெல்லாம் செய்தியை பார்த்திருப்பீர்கள், எல்லாமே பத்திரிகையில ஹெட் நியூஸ் தான். கிட்டத்தட்ட 700-750 பேர் இறந்து போயிருக்கிறார்கள், 800-க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்து இருக்கிறார்கள். எல்லாம் நம்மள்கிட்ட ஏற்படுற தவறு தான். அந்த இடத்துல அந்த கல்லெறிகின்ற இடத்துல வருகிற போது ஒரு விதமான ஒரு ஆக்ரோஷம், அந்த வெறித்தரம்பால வர்றது, வேகமா வர்றது, முன்னாடி நிக்கிறவங்களெல்லாம் பார்க்கறது இல்லை, அப்படியே கடல் அலையை போன்று அப்படியே அடித்து கொண்டு வேகமாக என்னமோ அவர் சைத்தானை துரத்த போறாராம். ரசூல்லா சொன்னபடி கேட்கறது இல்லை, ரசூல்லா சொன்னபடி நடக்கிறது இல்லை. அங்க வேகமா வர்றது, முன்னாடி நடந்து பாவம் கொஞ்சம் பலகீனமா இருப்பவங்க, மெதுவா நடக்கிறவங்க பின்னாடி வந்து இடிச்சா தாங்க முடியாது, கீழே விழுந்துருவாங்க. அவங்க மேல சர சர சரன்னு ஏறி போறதுதான். ஒரு ஆள் விழுந்த உடனே அந்த ஆளுடைய காலை தட்டி இன்னொருத்தர் விழுகுவாரு, அவரு காலை தட்டி இன்னொருத்தர் விழுவாரு, இப்படித்தான் நடக்குவாங்க. நாங்க போயிருந்த போது கூட ஒரு 7-8 பேர் நம்ம அங்க பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே கை கோர்த்துக்கிட்டோம். கை கோர்த்துக்கிட்டே போனோம். கொஞ்ச தூரம் போன உடனே அந்த 8 பேர் எந்த திக்கில போனோம்னே தெரியாது, வந்து பின்னாடி வந்து தண்ணில வந்ததுல அவ்வளவு ஒரு இது, ஆங்காங்க பிரிந்து போய் விட்டோம். அங்க போய் திரு திருந்து முழிக்கிறோம். நல்லவேளை அந்த நேரத்தில் செல்போன் கையில் இருந்ததுனால அதை தொடர்பு கொண்டு அந்த நேரத்தில் செல்போன் பண்ணாலும் காது கேட்காது அந்த கூட்டத்தில். நான் எப்படியோ கண்டுபிடிச்சு வந்து சேர்ந்தோம். அது மாதிரி அந்த ஹஜ்ரத் அஸ்வதுக்கு பக்கத்துலயும் அப்படித்தான். ரசூலுல்லாஹி என்ன சொன்னார்கள், அது தொட்டு முடுவது முத்தமிடுவதற்கு வாய்ப்பு இருந்தால் தொட்டு முத்துங்க, இல்லையா தூரத்தில் இருந்து உங்களது கையை அந்த பக்கமாக அசைத்து அதற்கு பக்கமாக இஷாரா காட்டி முத்திக்கிறீங்க அப்படின்னு அவ்வளவு சலுகை கொடுத்திருக்காங்க. அதை கையால தொட்டு முத்தமிடணும்னு போறது அந்த இடத்துக்கு மல்லுக்கட்டி கீழே விழுவாங்க. அறமில்லையே அங்க காபத்துல்லாவுக்கு பக்கத்திலேயே கீழே விழுகுவாங்க, ஆர்ப்பரிச்சுட்டு போவாங்க. இப்படியெல்லாம் இஸ்லாம் சொல்லவில்லை அன்புக்குரியவர்களே. பள்ளிவாசலுக்கு வர்றீங்களா, ஒழுவு செய்து விட்டு ஈரக்காலோட வர்றீங்களா, சப்பு காம சொல்லப்பட்டாச்சு, சப்பு நின்னாச்சு, இமாம் அவர்கள் கிராத்து முடிக்க போகிறார்கள், ஒரு கூக்கு போயிடுவாரு தெரிஞ்சாலும் கூட வேகமா ஓடி வராதிங்க. ரசூல் அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. ஒரு ரக்காத்து நமக்கு போயிடுதே நினைச்சுக்கிட்டு, ஒரு ரக்காத்து போயிருமே நினைச்சிட்டு வர்றதில்ல, இந்த ரக்காத்து போயிட்டா அப்புறம் தனியா நின்று ஒரு ரக்காத்து தொழுகணுமே அப்படிங்கிற சங்கடத்துல வேகமா வர்றது, வர வேண்டியது இல்லையே. அப்படி பள்ளியாசல் பூரா மசூதிக்கு போட்டு மாறுவில் போட்டு வச்சிருக்கோம், அதே மாதிரி டைல்ஸ் போட்டு வச்சிருக்கோம், வேக வேகமா வந்து கால் ஈரக்காலோட வந்து என்ன ஆகும், வலிக்கு கீழே விழுக வேண்டியதுதான். உடனே அவர் பள்ளிவாசல தொழுவு போகும்போது இறந்து போயிட்டாரு. நல்ல முகத்து, அது நல்ல முகத்து கிடையாது, அது கெட்ட முகத்து. ரசூலுல்லாவுக்கு மாறு செய்து விட்டு ஒரு முகத்து வருகிறது என்று சொன்னால் அது கெட்ட முகத்து. பெருமானார் சல்லாஹு சொன்னார்கள், தொழுகைக்கு சப்பு நிறுத்தப்பட்டு விட்டால் நீங்கள் அமைதியாக வாருங்கள், கம்பீரமாக வாருங்கள். அமைதியும் இருக்கணும், கம்பீரமும் இருக்கணும். தொழுகைக்கு போற அல்லாஹ் வணங்கிறதுக்கு போறோங்கிற கம்பீரத்தோடு வாருங்கள். எல்லாத்தையுமே புறக்கணித்து விட்டு நாம ஒரு சில செயல்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டால் எப்படி இருக்கும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. அது மாதிரி அப்பாவிகள், பாவம் பலகீனமானவர்கள், நடக்க முடியாதவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள். அல்லாஹ்வுத்தால அவர்களை கபூல் செய்ய வேண்டும். அவர்களுக்கெல்லாம் வந்து அன்று பிறந்த குழந்தைக்கு என்ன நிலையோ அதுதான், எந்த கேள்வி கணக்குமே இல்லை. எல்லா பாவங்களை விட்டும் புனிதப்படுத்தப்பட்டவர்கள். அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை, தர்ஜாவை, மறுமையிலே வழங்க வேண்டும் என்ற நேரத்தில் நாம் அவர்களுக்கு துஆ செய்து கொள்வோம். அல்லாஹ் ரஹ்மான் என்ன நமக்கு சொல்லியிருக்கிறானோ, என்ன கட்டளைகளை சொல்லியிருக்கிறானோ, அதிலிருந்து மாறுபடாமல் வாழுகிற அந்த வாழ்வை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அதன் மூலம்தான் நிச்சயமாக வெற்றி இருக்கிறது. அல்லாஹ் ரஹ்மான் அத்தனை முஸ்லிம்களுக்கும் நேர்வழி காட்டி உயர்ந்த சிந்தனை உயர்வர்களாக நம்ம நிர்ணயமாக்கி அல்வானாக. வாஹ்ரதவான் அஹமதுல்லா ரபுல்லா சுண்ணத்துல.